11. புதியவைகளும் பழையவைகளும். கிறிஸ்து மக்களுக்கு போதித்த அதே வேளையில் எதிர்காலப் பணிக்காக தமது சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்து வந்தார். அவர் சொன்ன போதனைகளில் அவர்களுக்கும் பாடங்கள் இருந்தன. வலையை குறித்த ஊமையை கூறிவிட்டு, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று அவர்களிடம் கேட்டார். மக்களும் ஆமாண்டவரே என்றார்கள். பிறகு சத்தியங்களை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய கடமை குறித்து வேறொரு ஊமையை அவர்களிடம் கூறினார். இப்படியிருக்கிறபடியால் பரலோகராஜ்யத்துக் கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். மத்தேயு 13:52. அந்த வீட்டஜமான் பொக்கிஷத்தை சேர்த்து குவிக்கவில்லை, மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி அவற்றை வெளியே எடுத்தான். பொக்கிஷத்தை பயன்படுத்துவதால் அது பெருகுகிறது. பழையவைகளும் புதியவைகளுமான விலையேறப் பெற்றவைகளை அந்த வீட்டு எஜமான் பெற்றிருந்தான். அதுபோல தமது சீடர்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட சத்தியத்தை அவர்கள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டுமென கிறிஸ்து போதிக்கிறார். சத்தியத்தின் அறிவை பகிரும்போது அது பெருகும்.
சுவிசேஷ செய்தியை இதயத்திற்குள் ஏற்றுக்கொள்கிற அனைவரும் அதனை அறிவிக்க ஏங்குவார்கள். பரலோகத்திலிருந்து பிறந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டாக வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய படிப்படியான வழி நடத்துதல்களை ஒன்றுவிடாமல் சொல்லி தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது தேவனை பற்றியும், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றியும், வேதவாக்கியங்களை ஆராய்ந்ததால் உண்டான விளைவுகள் பற்றியும், தாங்கள் ஜெபித்தது ஆத்தும வியாகுலமடைந்தது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கிறிஸ்து சொன்னது பற்றியும் சொல்வார்கள். இவற்றை இரகசியமாக வைத்திருப்பது இயற்கைக்கு முரணானது. கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். கிறிஸ்துவின் சத்தியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் அருளியுள்ளாரோ, அந்த ஆசீர்வாதத்தை அந்த அளவுக்கு பிறரும் பெற வேண்டுமென்கிற வாஞ்சை இருக்கும். தேவ கிருபையின் ஐசுவரியங்களை பிறருக்கு அறிவிக்கும்போது கிறிஸ்துவின் கிருபை அதிகமதிகமாக அவர்களுக்கு அருளப்படும். சிறு பிள்ளையைப் போல தூய்மையான, முற்றிலும் கீழ்ப்படுகிற இதயத்தை பெறுவார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரிசுத்தத்திற்காக இயங்கும். உலகிற்கு அறிவிக்கும்படிக்கு பொக்கிஷங்களான கிருபையும் சத்தியமும் அதிகமதிகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்.
சத்தியத்தின் மிகப்பெரிய பண்டசாலை வேத வார்த்தையாகும். அது எழுதப்பட்ட வார்த்தை, இயற்கையின் புத்தகம், மனித வாழ்வில் தேவன் இடைப்படுகிற அனுபவம் பற்றிய புத்தகம். கிறிஸ்துவின் ஊழியர்கள் எடுக்க வேண்டிய பொக்கிஷங்கள் அதில் உள்ளன. சத்தியத்தை ஆராய்வதில் அவர்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், புத்திசாலிகளான மனிதர்களை அல்ல. ஏனெனில் பிரசித்தி பெற்றவர்களான அவர்களுடைய ஞானம் தேவனுடைய பார்வையில் பைத்தியமாக இருக்கிறது. தேவன் தாம் நியமித்த ஊடகங்கள் மூலம் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் தம்மை பற்றி அறிவை கொடுப்பார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடந்தால் இயற்கை உலகில் அவரால் புரிந்து போற்ற முடியாத அறிவியலே இருக்காது. மற்றவர்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்தளிப்பதற்கே அல்லாமல் வேறு எதற்காகவும் அவர் அறிவாளியாக்கப்படுவதில்லை. இயற்கை அறிவியலானது அறிவின் பண்டகசாலை. கிறிஸ்துவின் பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவரும் அதிலிருந்து பாடங்களை கற்கலாம். இயற்கையின் அழகை தியானிக்கும் போது நிலத்தை பண்படுத்துவதிலும் தை பண்படுத்துவதிலும், மரங்களின் வளர்ச்சியிலும், வான் கடல் ஆகாயத்தின் அதிசயங்களிலும் உள்ள பாடங்களை படிக்கும்போது சத்தியம் குறித்த புதிய புரிதல் உண்டாகும். மனிதர்களை தேவன் அணுகுவதில் சம்பந்தப்பட்ட மறைபொருள்களும், மனித வாழ்வில் காணப்படுகிற அவருடைய ஞானம் மற்றும் நியாயத்தீர்ப்பின் ஆழங்களும் பொக்கிஷங்கள் நிறைந்த பண்டசாலையாக காணப்படுகிறது.
ஆனால் எழுதப்பட்ட வார்த்தையில்தான் தேவனை குறித்த அறிவானது விழுந்து போன மனிதனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இது கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத ஐசுவரியங்களின் பண்டகசாலையாக உள்ளது. தேவ வார்த்தை என்றால் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்கள் உள்ளடங்கியது. ஒன்றில்லாமல் மற்றொன்று முழுமையாகாது. புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் போன்றே பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களும் முக்கியமானவை என்று கிறிஸ்து கூறினார். கிறிஸ்து இன்று இருப்பது போல உலகத்தின் ஆரம்பத்திலும் மனிதனின் மீட்பராக இருந்தார். அவர் தமது தெய்வீகத்தோடு மனிதத்தன்மையையும் தரித்து
நம் உலகிற்கு வருவதற்கு முன்னர் ஆதாம், சேத், ஏனோக்கு, மெத்தூசலா மற்றும் நோவா ஆகியோர் சுவிசேஷச் செய்தியை அறிவித்தார்கள். கானானில் ஆபிரகாமும் சோதோமில் லோத்துவும் அச்செய்தியைச் சொன்னார்கள். ஒவ்வொரு தலைமுறையிலும் உண்மையுள்ள தூதுவர்கள் வரப்போகிறவரை குறித்து அறிவித்தார்கள். யூத நிர்வாகத்தின் சடங்காச்சாரங்களை கிறிஸ்துதாமே ஏற்படுத்தினார். அவர்களுடைய பலிமுறைகளின் அமைப்பின் அடிப்படை அவர்தாம். அவர்களுடைய சகல ஆராதனைகள் சுட்டிக்காட்டிய மாபெரும் நிழல் அவர்தாம். பலிமிருகங்கள் அடிக்கப்பட்டபோது இரத்தம் சிந்தப்பட்டது. அது தேவ ஆட்டுக்குட்டியின் பலியை சுட்டிக்காட்டியது. அடையாளமாக கொடுக்கப்பட்ட பலிகள் அனைத்தும் அவரில் நிறைவேறின.
முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பலமுறை ஆராதனைகள் அடையாளமாக காட்டின, நியாயப்பிரமாணம் சுட்டிக்காட்டின தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து தாமே பழைய ஏற்பாட்டின் ஐசுவரியமாக இருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையும் மரணமும் உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துள்ள வெளிப்பாடுகளும் புதிய ஏற்பாட்டின் பொக்கிஷமாக இருக்கிறது. பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமான நமது இரட்சகரே பழைய புதிய ஏற்பாடாக திகழ்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கை மரணம் பரிந்து பேசுதல் குறித்து தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தவற்றிலிருந்து எடுத்து அப்போஸ்தலர்கள் சாட்சி அறிவிக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்துவின் நிந்தையையும் அவருடைய தூய்மை மற்றும் பரிசுத்தத்தையும் அவருடைய ஈடு இணையற்ற அன்பையும் முக்கிய கருத்தாக போதிக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டவற்றை மட்டும் சொல்லாமல் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தவற்றையும் வழிமுறைகள் அடையாளமாகச் சுட்டிக்காட்டினவற்றையும் சொல்லி சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்க வேண்டியிருந்தது.
கிறிஸ்து போதித்தபோது பழைய ஏற்பாட்டிலிருந்து சத்தியங்களைச் சுட்டிக்காட்டினார். அவற்றைக் கொடுத்தவரும் அவர்தாம். முற்பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலம் அவற்றை பேசியிருந்தவரும் அவர்தாம். ஆனால் இப்பொழுது புதிய வெளிச்சத்தில் காண்பித்தார். அவற்றின் அர்த்தம் எவ்வளவு வித்தியாசமாக மிளிர்ந்தன! அவர் கொடுத்த விளக்கத்தால் வெளிச்ச வெள்ளமும் ஆவிக்குரிய சூழலும் உண்டாயின. தேவ வார்த்தையானது தொடர்ந்து சீடர்களுக்கு வெளிப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வெளிச்சமூட்டுவாரென வாக்குரைத்தார். அப்போது சத்தியத்தை அதன் புதிய வெளிச்சத்தில் அவர்கள் அறிவிக்க முடியும். மீட்பு குறித்த முதல் வாக்குத்தத்தம் ஏதேனில் கொடுக்கப்பட்டதிலிருந்தே கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவரது குணம், அவரது மத்தியஸ்த ஊழியம் பற்றி மனிதர்கள் ஆராயத் துவங்கினார்கள். யார் சிந்தைகளிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடிந்ததோ அவர்களுக்கு இந்த செய்திகள் புதுப்பொலிவுடன் உணர்த்தப்பட்டன. மீட்பு குறித்த சத்தியங்கள் படிக்க படிக்க பெரிதாகி நீண்டு செல்லும் தன்மையுடையவை. அவை பழையவை, ஆனால் என்றும் புதியவை. சத்தியத்தை தேடுகிறவருக்கு மகத்தான மகிமையையும் வல்லமையையும் அவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியம் குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு, அதாவது அந்த தலைமுறையினருக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற செய்தி கிடைக்கிறது. பழைய சத்தியங்கள் அனைத்தும் இன்றியமையாதவை. அவற்றை சாராமல் புதிய சத்தியமில்லை, மாறாக அவற்றின் அதிகபட்ச விளக்கமாக இருக்கும். பழைய சத்தியங்களை புரிந்து கொண்டால்தான் புதியதை புரிந்து கொள்ள முடியும். தம்முடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியத்தை தமது சீடர்களுக்குச் சொல்ல கிறிஸ்து விரும்பினார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்துச் சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. சத்தியம் பற்றி புதிய வெளிப்பாடு கிடைக்கும்படி வீசப்படுகிற வெளிச்சமே பழையவற்றை மகிமைப்படுத்துகிறது. புதியதை புறக்கணிக்கிறவன் அல்லது அலட்சியப்படுத்துகிறவன் உண்மையில் பழையதை பெற்றிராதவன். அவனுக்கு அதன் அர்த்தம் புரியாமல் சிறிதும் பிரயோஜனமற்றதாக மாறும். பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை தாங்கள் நம்புவதாகச் சொல்லி அவற்றை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புதியதை புறக்கணிக்கிறார்கள். கிறிஸ்து போதித்தவற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் கோத்திரப்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவற்றை அவர்கள் நம்புவதில்லை. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று கிறிஸ்து சொன்னார். யோவான் 5:46. ஆகவே பழைய ஏற்பாடு குறித்து அவர்கள் போதிக்கும் போதும் மெய்யான வல்லமையே காணப்படாது.
சுவிசேஷத்தை விசுவாசிப்பதாக போதிப்பதாகச் சொல்கிற அநேகர் இதே தவறைச் செய்கிறார்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிற பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்களை ஓரங்கட்டுகிறார்கள். யோவான் 5:39.
பழையதை புறக்கணிப்பது புதியதை புறக்கணிப்பதற்கு சமம். பிரித்து பார்க்க முடியாத ஒன்றின் இரு அங்கங்களாக அவை இருக்கின்றன. சுவிசேஷமில்லாமல் தேவப்பிரமாணத்தையும், தேவப்பிரமாணமில்லாமல் சுவிசேஷத்தையும் சரியாக யாரும் போதிக்க முடியாது. பிரமாணத்தில் சுவிசேஷம் உள்ளடங்கியுள்ளது. சுவிசேஷத்தில் பிரமாணம் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரமாணம் வேறாக இருக்கிறது. அதில் பூக்கிற வாசமுள்ள மலராகவும் காய்க்கிற கனியாகவும் சுவிசேஷம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் மேலும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் மேலும் வெளிச்சத்தை வீசுகிறது. அவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் தேவ மகிமையின் வெளிப்பாடாக இருக்கின்றன. ஆர்வத்தோடு தேடுகிறவர்களுக்கு ஆழமான புதிய கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்துகிற சத்தியங்களை இரண்டும் வழங்குகின்றன.
கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவினாலும் வெளிப்படுகிற சத்தியத்திற்கு அளவே இல்லை. வேதாகமத்தை ஆராய்கிற மாணவனுக்கு அது ஒரு ஊற்றைப் போல இருக்கும். அதன் ஆழங்களை உற்று நோக்கும்போது அது மேலும் ஆழமாக அகலமாகச் செல்லும். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தமது குமாரனை கொடுத்த தேவ அன்பின் இரகசியத்தை இந்த வாழ்வில் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. இவ்வுலகில் நமது மீட்பருடைய பணியானது இப்போதும் எப்போதும் நம் கற்பனையின் விளிம்பு வரை சென்று நாம் தியானிக்க வேண்டிய கருத்தாக இருக்கும். தன்னுடைய மனத்திறன் ஒவ்வொன்றையும் கசக்கி பிழிந்து இந்த மறைபொருளை புரிந்து கொள்ள மனிதன் முயலலாம். ஆனால் அது மனதை களைத்து இழைக்கச் செய்யும். கருத்தோடு தேடுகிறவர் தனக்கு முன் எல்லையும் கரையுமில்லாத ஒரு கடலே விரிந்திருப்பதைக் காண்பார். இயேசுவில் காணப்படுகின்ற சத்தியத்தை அனுபவிக்கலாம், ஆனால் விளக்கவே முடியாது. அதன் உயரமும் அகலமும் ஆழமும் நம் அறிவுக்கு எட்டாதது. நம்மால் இயன்றவரை நம் கற்பனையை பறக்கவிட்டாலும், விவரிக்க முடியாத அன்பின் வானமளவிற்கு உயர்ந்திருந்தும், எல்லா மனிதரிலும் தேவ சாயலை பதிக்கும்படி பூமிக்கு இறங்கி வந்த அந்த அன்பின் தோற்றத்தை மங்களாகவே காண்போம்.
ஆனாலும் தேவனுடைய மனதுருக்கம் குறித்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அனைவரும் காண முடியும். நொறுங்குண்ட தாழ்மையான ஆத்துமாவிற்கு அது வெளிப்படும். நமக்காக தேவன் ஏறெடுத்த பலியை எவ்வளவுக்கு போற்றுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் அவருடைய மனதுருக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். மனத்தாழ்மையோடு தேவ வார்த்தையை நாம் ஆராயும்போது மீட்பில் உள்ளடங்கிய பிரமாண்டமான கருத்தானது நமக்கு வெளிப்படும். அதை பார்க்கும்போது அது மேலும் மேலும் பிரகாசமடையும். அதை புரிந்து கொள்ள வாஞ்சிக்கும்போது அதன் ஆழமும் அகலமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்.
நமது ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனோடு கட்டப்பட வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய அவரிடம் நாம் பங்கெடுத்து எப்போதும் அவரிடமிருந்து பெற வேண்டும். பரிபூரணமான பொக்கிஷங்களை கொடுத்த பிறகும் புதிதாக ஊறுகிற அந்த ஊற்றிலிருந்து நாம் பெற வேண்டும். ஆண்டவரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய இதயங்களில் அவருக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறெடுத்தால் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போதும் மறுமலர்ச்சியுடன் காணப்படும். ஒரு நண்பனிடம் பேசுவது போல தேவனிடம் பேசுகிற அனுபவமாக நம் ஜபங்கள் மாறும். தம்முடைய மறைப்பொருட்கள் குறித்து தனிப்பட்ட விதத்தில் நமக்குச் சொல்லுவார். இயேசுவின் பிரசன்னமானது ஓர் இனிய சந்தோஷமான உணர்வை நம்மில் உண்டாக்கும். ஏனோக்கிடம் பேசினது போல நம்மிடம் பேசும்படி அவர் நெருங்கி வரும்போது நமது இதயங்கள் நமக்குள் கொழுந்துவிட்டு எரியும். இது உண்மையில் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாகும்போது அவனுடைய வாழ்க்கையில் தெளிவும் பணிவும் சாந்தமும் மனத்தாழ்மையும் காணப்படும். எனவே அவன் இயேசுவோடு இருந்து அவரிடம் கற்றுக்கொண்டவன் என்பதை அவன் பழகுகிற அனைவர் அனைவருக்கும் அது எடுத்துக்காட்டும்.
கிறிஸ்துவின் மார்க்கத்தை உடையவர்களில் அது உயிருள்ள அனைத்தையும் ஊடுருவிச் செல்கிற ஒரு நியதியாகவும், ஜீவனுள்ள செயல்படுகிற ஆவிக்குரிய ஆற்றலாகவும் வெளிப்படும். என்றும் மாறாத இளமையின் மகிழ்ச்சியும் வல்லமையும் மலர்ச்சியும் அவர்களில் காணப்படும். தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்கிற இதயமானது நீராவியாகிவிடும் ஒரு குளம் போன்றோ, தன் பொக்கிஷத்தை இழக்கிற வெடிப்புள்ள தொட்டியைப் போன்றோ இருக்காது. மலையில் எப்போதும் ஊறுகிற, ஊட்டிலிருந்து ஓடுகிற சிற்றோடை போலிருக்கும். குளிர்ந்த பளிங்கு போன்ற அதன் தண்ணீர் ஒவ்வொரு பாறையாகத் துள்ளி குதித்து களைத்தும் தாகத்தோடும் பாரத்தோடும் இருப்பவர்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும். சத்தியத்தை போதிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அனுபவம்தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக மாற்றுகிற தகுதிகளை கொடுக்கிறது.
கிறிஸ்துவினுடைய போதனையின் ஆவிதான் அவருடைய பேச்சுக்களுக்கும் ஜபங்களுக்கும் தெளிவையும் ஆற்றலையும் கொடுக்கும். கிறிஸ்துவை குறித்த அவருடைய சாட்சி குறையுள்ளதாக ஜீவனற்றதாக இருக்காது. அந்த போதகர் ஏற்கனவே பிரசங்கித்ததையே திரும்ப திரும்ப பிரசங்கிக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பிரகாசிக்கச் செய்யும்படி அவருடைய மனது திறந்தே இருக்கும்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனுண்டு. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கிறிஸ்து சொன்னார். யோவான் 6:54-63 வரை. நாம் கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணும்போது மித்திய ஜீவனுக்கேதுவான தன்மை நமது ஊழியத்திலே காணப்படும். பழைய கருத்தையே மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டோம். பேசியதையே பேசி சலிப்பூட்டுகிற பிரசங்கம் காணப்படாது. பழைய சத்தியங்களை போதித்தாலும் புதிய வெளிச்சத்தில் அவை புலப்படும். அனைவரும் பகுத்தறியும்படி சத்தியம் குறித்த ஒரு புதிய பார்வையும் தெளிவும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஊழியத்தைச் செய்கிற சிலாக்கியத்தை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செல்வாக்கிற்கு தங்களை அர்ப்பணித்தால் ஒரு புதிய வாழ்வின் விறுவிறுப்பான ஆற்றலை உணர்வார்கள். தேவ அன்பின் அக்கினி அவர்களுக்குள் மூட்டப்படும். சத்தியத்தின் மகத்துவத்தையும் அழகையும் பகுத்தறியும்படி அவர்களுடைய அறிவுத்திறன், கூறிய மனத்திறன்கள் உயிரூட்டப்படும்.
சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் போதிக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்பதற்கு உண்மையுள்ள வீட்டஜமான் அடையாளமாக இருக்கிறான். தேவ வார்த்தையை அவன் பொக்கிஷமாக கருதும்போது புதிய சத்தியத்தை புதிய அழகோடு எடுத்துக்காட்டிக் கொண்டே இருப்பார். போதிப்பவர் ஜெபத்தின் மூலம் தேவனோடு சார்ந்திருக்கும்போது தேவ ஆவியானவர் அவன் மீது இறங்குவார். பரிசுத்த ஆவியானவரைக் கொண்டு மற்றவர்களுடைய இருதயங்களில் தேவன் கிரியை செய்வார். இனிய நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் வேத உருவகங்களாலும் சிந்தையையும் இருதயத்தையும் ஆவியானவர் நிரப்புகிறார். அவருடைய வழிகாட்டலின் கீழ் இவை அனைத்தையும் வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பரலோக சமாதானம், சந்தோஷம் ஆகிய ஊற்றுகள் ஆவியானவரின் அருள்மொழியால் போதிப்பவரின் ஆத்துமாவிலிருந்து திறந்துவிடப்படும்போது அது தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு பெரும் நதியாக மாறி அவரிடம் செல்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கும். வேதாகமங்களை பூட்டுகிற புத்தகமாக மாணவருக்கு மாறாது. ஞானமாக போதிக்கிறவரின் மூலம் வார்த்தையானது அதிகமதிகமாக விரும்பப்படுகிற புத்தகமாகிறது. அது ஜீவ அப்பமாக மாறி பழையதாக மாறாமலிருக்கும். அதன் புதுமையும் அழகும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் கவர்ந்து இழுக்கும். அது பூமிக்கு எப்போதும் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து ஆனாலும் சற்றும் குறைந்து போகாத சூரிய வெளிச்சம் போலிருக்கும்.
தேவ வார்த்தைதான் அவருடைய பரிசுத்தமான கற்றுக் கொடுக்கிற ஆவியாக இருக்கிறது. புதிதும் விலையேறப்பட்டதுமான ஒரு வெளிச்சம் அதன் ஒவ்வொரு பக்கங்களிலிருந்தும் பிரகாசிக்கிறது. சத்தியம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய சத்தம் ஆத்துமாவில் பேசும்போது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளும் வரிகளும் பளிச்சென கிடைக்கின்றன. வாலிபர்களிடம் பேசவும் தேவ வார்த்தையின் சௌந்தரியங்களையும் பொக்கிஷங்களையும் அவர்களை கண்டுகொள்ள வைப்பதிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுகிறார். மாபெரும் ஆசிரியர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய புலன்களைச் சிறைப்படுத்தி தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமையால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அவர்களுடைய சிந்தை வளமடையும். அதாவது தெய்வீக விஷயங்களில் பரிச்சயப்படும். அது சோதனைகளுக்கு எதிராக தடுப்பு வேலியாக விளங்கும். சத்திய வசனங்கள் மேலும் மேலும் முக்கியத்துவம் பெறும். நாம் கற்பனை செய்திராத அளவுக்கு அர்த்தம் நிறைந்ததாக விளங்கும். வார்த்தையின் அழகும் ஐசுவரியங்களும் மனதிலும் குணத்திலும் மாற்றத்திற்கேதுவான செல்வாக்கை உண்டாக்கும். ஆவியானவர் கிரியை செய்வதன் அடையாளமாக பரலோக அன்பின் ஒளி இருதயத்தில் வீசும். இந்த ஆராய்ச்சியானது வேதாகமத்தை போற்றச் செய்யும். ஆராய்கிறவர் எந்த பக்கம் திருப்பினாலும் முடிவில்லா ஞானமும் தேவ அன்பும் வெளிப்படுவதைக் காண்பார்.
யூத நிர்வாக முறையின் முக்கியத்துவத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. யூதர்களின் சடங்குகளிலும் அடையாளங்களிலும் அகன்ற ஆழமான சத்தியங்கள் நிழலாகக் கொடுக்கப்பட்டிருந்தன. அதன் மறைப்பொருட்களைத் திறந்து காட்டுகிற சாவி
சுவிசேஷம்தான். மீட்பின் திட்டம் குறித்து அறிவதால் அதிலுள்ள சத்தியங்களை விளங்கிக் கொள்ளலாம். இந்த அற்புத சத்தியங்களை விளங்கிக் கொள்வது எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். தேவனுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நொறுங்குண்ட இதயத்தோடு ஆராய்கிறவர்களுக்கும் தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடிய அதிக நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும் உயரமுமான அறிவை வேண்டி ஜபிக்கிறவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிற சத்தியங்களைக் காண தேவ தூதர்களும் ஆவலாக இருக்கிறார்கள். இந்த உலக வரலாற்றின் முடிவை நாம் நெருங்குகிற வேளையில் கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் குறித்து விசேஷமாக ஆராய வேண்டும். புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைந்துள்ளன. வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஆராயாமல் ஏதாவது காரணம் சொல்லி சந்தோஷமாக தப்பிப்பதற்கு அநேகருடைய சிந்தைகளை சாத்தான் குருடாக்கியிருக்கிறான். ஆனால் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போவதை தம்முடைய தாசனாகிய யோவான் மூலம் கிறிஸ்து அங்கே சொல்லியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:3.
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின வராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று கிறிஸ்து கூறினார். யோவான் 17:3.
இந்த அறிவு எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதை நாம் ஏன் உணர்வதில்லை? இந்த மகிமையான சத்தியங்கள் ஏன் நமது இதயங்களில் கொழுந்துவிட்டு எரியவில்லை, நமது உதடுகளை நடுங்கச் செய்யவில்லை, நம்மை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கவில்லை?
நமது இரட்சிப்பிற்கு அவசியமான ஒவ்வொரு சத்தியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துள்ளார், அதாவது தமது வார்த்தையில் கொடுத்துள்ளார். இந்த ஜீவ ஊட்டிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் தண்ணீர் இறைத்திருந்தாலும் இன்னும் வற்றாமல் வழங்கி வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் கர்த்தரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி பார்த்து அவருடைய சாயலாக மாறியிருக்கிறார்கள். கிறிஸ்து தங்களுக்கு எப்படிப்பட்டவர், தாங்கள் அவருக்கு எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவரது குணத்தைப் பற்றி விவரிக்கும்போது அவர்களது ஆவி அவர்களுக்குள்ளே கொழுந்துவிட்டு எரிகிறது. இவர்கள் ஆராய்ந்தாலும் கூட மகத்தானதும் பரிசுத்தமானதுமான இந்த கருத்துகளை முற்றிலுமாக ஆராய்ந்துவிடவில்லை. இரட்சிப்பின் இரகசியங்களை ஆராய்கிற பணியில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபடலாம். கிறிஸ்துவின் வாழ்வையும் அவரது பணியின் தன்மையையும் தியானிக்கும்போது சத்தியத்தை கண்டுகொள்வதற்கான ஒவ்வொரு முயற்சியின் போதும் ஒளிக்கதிர்கள் பளிச்சென பிரகாசிக்கும். ஒவ்வொரு முறை புதிதாக ஆராயும் போதும் இன்னமும் வெளிப்படுத்தப்பட்டிராத மிகுந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயம் வெளிப்படும். அதை எவ்வளவு ஆராய்ந்தாலும் புதிய வெளிப்பாடு கிடைக்கும். கிறிஸ்து மனிதனாக வந்ததையும் பாவநிவாரணமாக மரித்ததையும் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறதையும் கருத்தோடு ஆராய்கிறவர் தான் உயிர்வாழ் மட்டும் ஆராய்ந்து கொண்டே இருப்பார். வருடங்கள் உருண்டுடோடிய நிலையில் பரலோகத்தை நோக்கி பார்த்து தேவபக்திக்குரிய இரகசியம் மகா மேன்மையுள்ளது என்று ஆச்சரியமடைவார்.
இவ்வுலகில் நாம் பெற்றுக்கொள்ள சாத்தியமாக இருந்த ஒளியைப் பெற்று அதன் மூலம் புரிந்திருக்க வேண்டிய விஷயங்களை நித்திய வாழ்வில் கற்றுக்கொள்வோம். மீட்பின் மைய விஷயங்கள்தாம் நித்திய காலம் முழுவதிலும் மீட்கப்பட்டோரின் இதயங்களையும் சிந்தைகளையும் நாவுகளையும் இயக்கிக் கொண்டிருக்கும். கிறிஸ்து தமது சீடர்களுக்கு வெளிப்படுத்த விரும்பியும் விசுவாசமில்லாமையால் அவர்கள் புரிந்து கொள்ள தவறின சத்தியங்களை மீட்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவின் மகிமை மற்றும் பரிபூரணம் குறித்த புதிய கருத்துக்கள் நித்திய காலம் முழுவதிலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். உண்மையுள்ள வீட்டெஜமான் நித்திய காலம் முழுவதிலும் தம்முடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து வழங்கிக் கொண்டே இருப்பார்.